இணைய வானொலிகளில் புதிய பரிணாமங்களுடன் தற்போது தேன் தமிழ் ஓசை உங்கள் காதுகளுக்கு. தேன் தமிழ் ஓசை, தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. தமிழ் பேசும் உள்ளங்களின் ஓசை. சும்மா கேளு. இணையத்தின் வாயிலாக இணைந்து கொள்ள www.தேன்தமிழோசை.com என்ற இணையதளத்தில் பிரவேசியுங்கள், அல்லது பிரத்யேகமான செயலியை டவுன்லோட் செய்து கொள்ள பிளே ஸ்டோரில் இருந்து தேன் தமிழ் ஓசை என சர்ச் செய்யுங்கள்.
தற்போது செய்தி பார்வை.
வணக்கம். தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் ஷிஃபான் ஹுசைன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் இன்றைய தலைப்பு செய்திகள்.
துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் பங்குகளை வாங்க 20 நாட்டில் நிறுவனங்கள் உள்ளன. அசாத் சாலே. பிரித்தானியாவில் பரவும் புதிய வைரசுக்கு ஒத்த வைரசை இலங்கையிலும் பரவுகிறது. வெளியானது புதிய தகவல். 2 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயினுடன் பெரியொருவர் கைது. அஜித் ரோகண. சிறைச்சாலைகளில் இருந்த மேலும் 17 கொரோனா நோயாளர்கள் அடையாளம். சிவகரனிடம் TID இடர் விசாரணை. மாவீரர் தின அனுஷ்டிப்பு பற்றி துருவல். ஆப்கான் உயர் நீதிமன்றின் பெண் நீதிபதிகள் இருவர் காபூலில் சுட்டுக்கொலை. இந்தோனேஷிய நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56 உயர்வடைந்துள்ளது. சீர்குலைந்த ஆஸ்திரேலிய ஓபன், 47 வீரர்கள் தனிமைப்படுத்தலில். இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்குமா இலங்கை அணி? இனி விரிவான செய்திகள்.
இலங்கை செய்திகள்.
கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் பங்குகளை பெற்றுக்கொள்ள உள்நாட்டில் நிறுவனங்கள் இருக்கின்றன. அரசாங்கம் முடியுமானால் இது தொடர்பில் விளம்பரப்படுத்த வேண்டும் என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி தெரிவித்திருக்கின்றார். தேசிய ஐக்கிய முன்னணி நேற்று கொழும்பில் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். நாட்டின் வளங்கள் எதனையும் வெளிநாடுகளுக்கு வழங்கப் போவதில்லை என்றும், கடந்த அரசாங்க காலத்தில் வழங்கியவற்றை மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என தெரிவித்தே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு மாதத்திலேயே சங்கரில்லா ஹோட்டலுக்கு அடுத்ததாக இருந்த காணியை அரசாங்கம் வெளிநாட்டு கம்பெனி ஒன்றுக்கு விற்பனை செய்துள்ளது. ராணுவ தலைமையகம் இருந்த காணியை தற்போது சங்கரில்லா ஹோட்டல் இருக்கின்றது. மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும் போது அதனை சங்கரில்லா ஹோட்டலுக்கு விற்பனை செய்தார்கள். அத்துடன் தற்போது கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையை இந்தியாவுக்கு வழங்குவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது என்றார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று மிக மோசமாக பரவிக்கொண்டுள்ள நிலையில் அரசாங்கம் நாட்டினை திறக்கும் நடவடிக்கைகள் ஆரோக்கியமானதல்லவென தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள பொது சுகாதார அதிகாரிகள் சங்கம், இலங்கையில் தற்போது பரவும் வைரஸ் பிரித்தானியாவில் பரவும் வைரஸ் இல்லை என்ற போதிலும் அதற்கு ஒத்த வைரஸை பரவிக்கொண்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். நாடளாவிய ரீதியில் வைரஸ் தொற்று பரவியுள்ள காரணத்தினால் எந்த பகுதியை முடக்குவது, எங்கு பாதுகாப்பாக உள்ளதென அறிவிக்க தீர்மானம் எடுக்கவோ முடியாதுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். நாட்டின் கொரோனா வைரஸ் இன்னமும் சமூக தொற்றாகவில்லை என அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்ற போதிலும், நாட்டில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸ் தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றார்கள். இந்நிலையில் நாட்டின் நிலைமைகள் குறித்து பொது சுகாதார அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹனவிடம் வினவிய போதே அவர் கூறியதாவது, நாட்டில் சகல பாகங்களிலும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் உள்ளது. இப்போது நாட்டில் அதிகளவான வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர் என்றால் நாட்டில் வைரஸ் பரவல் அதிகம் என்பதே அதன் அர்த்தமாகும். இது சமூக தொற்றா அல்லது கொத்தணிகளா என்று விவாதம் அல்ல. வைரஸ் தொற்று வேகமாக பரவிக்கொண்டுள்ளது. இதற்கு காரணம் என்னவெனில், அவசியமான நேரத்தில் நாட்டை முடக்காது சகல பகுதிகளும் திறக்கப்பட்டமையே சகல நெருக்கடிகளுக்கும் காரணமாகும் என்றார். பொருளை சிறுசயபுன குடியிருப்பு பகுதியில் சுமார் 2 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் 600,000 அதிகமான பணத்துடன் பின்னொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதிபோலிஸ்மா அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், பொருளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வனாத்துமுல்லை சிறுசரவு என குடியிருப்பு பகுதியில் நேற்றைய முதலிடம் இரவு போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த குடியிருப்பு பகுதியில் ஐந்தாம் மாடியில் உள்ள வீடொன்றை சோதனை செய்த போது போலீசார் விசேட அதிரடி படையினர் அங்கு காணப்பட்ட அலுமாரி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1 கிலோ 638 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் 610,000 ரூபாய் பணத்தையும் கைப்பற்றியுள்ளனர். இதனையடுத்து 59 வயதுடைய பெண் ஒருவரை விசேட அதிரடி படையினர் கைது செய்துள்ளனர். ஹெரோயின் போதைப் பொருளை நாட்டுக்கு கடத்திய குழுக்களின் செயற்பாடுகள் முறியடிக்கப்பட்டுள்ள நிலையில் இவருக்கு எவ்வாறு அது கிடைக்கப்பெற்றது என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட பெண் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீஸ் விசேட அதிரடி படையினரும் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரும் முன்னெடுத்து வருவதுடன் அந்த பெண்ணை 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தவும் எதிர்பார்த்துள்ளனர் என்றார். நாட்டின் சிறைச்சாலைகளில் இருந்து மேலும் 17 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக PCR பரிசோதனைகளின் முடிவுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 16 ஆண் கைதிகளும் சிறைச்சாலை அதிகாரி ஒருவருமே இவ்வாறு கொரோனா தொற்றுக்குள்ளானதாக அடையாளம் காணப்பட்டுள்ளவர்களாவர். இதனால் சிறைச்சாலை கொத்தனையில் சிக்கிய கொரோனா தொற்றாளர்களது எண்ணிக்கையானது 4,310 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 123 சிறை அதிகாரிகளும் 3,945 கைதிகளும் பூர்ண குணமடைந்துள்ளனர். தற்போது 9 அதிகாரிகளும் 233 கைதிகள் மாத்திரமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் V.S. சிவகரனிடம் பயங்கரவாத குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மன்னாரில் உள்ள அவரது இல்லத்துக்கு நேற்றைய முதலம் வவுனியாவிலிருந்து சென்றிருந்த பயங்கரவாத குற்றப்புலனாய்வு பிரிவினர் கடந்த ஆண்டு மாவீரர் தினத்தை நினைவு கூறுதமை தொடர்பில் துருவி துருவி வினாக்களை தொடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் அவருடைய சமகால அரசியல் செயற்பாடுகள் தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் எதிர்காலத்தில் எந்தவிதமான நினைவு கூறும் விடயங்களை தவிர்க்குமாறு பயங்கரவாத குற்றப்புலனாய்வு பிரிவினர் அறிவுரைகளை வழங்கிச் சென்றுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காபூலில் நேற்று காலை துப்பாக்கி ஏந்தியவர்கள் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஆப்கான் உயர் நீதிமன்றத்தின் 2 பெண் நீதிபதிகள் உயிரிழந்துள்ளனர். 2 நீதிபதிகளும் நேற்றைய தினம் காலை நீதிமன்ற வாகனத்தில் தங்கள் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடந்துள்ளதாக நீதிமன்ற செய்தி தொடர்பாளர் அகமது ஃபாஹிம் கவீம் தெரிவித்திருந்தார். துரதிருஷ்டவசமாக இந்த தாக்குதலின் விளைவாக 2 பெண் நீதிபதிகளை இழந்துவிட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ள ஃபாஹிம் கவீம் சம்பவத்தில் வாகனத்தின் சாரதி காயமடைந்துள்ளதாகவும் கூறியிருந்தார். நாட்டின் உயர் நீதிமன்றத்தில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட பெண் நீதிபதிகளில் அவர்கள் இருவரும் அடங்குவதாக நீதிமன்ற செய்தி தொடர்பாளர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த தாக்குதலை காபூல் போலீசாரும் உறுதிப்படுத்தியதுடன் உயிரிழந்த 2 பெண்களும் உயர் நீதிமன்றத்தில் பணிபுரியும் நீதிபதிகள் என்பதனை ஆப்கான் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் செய்தி தொடர்பாளர் ஜம்சித் ரசூலியும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். எனினும் துப்பாக்கிச் சூட்டினை யார் முன்னெடுத்தார்கள் என்பது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. அண்மைய மாதங்களில் ஆப்கானிஸ்தான் முழுவதும் வன்முறை அதிகரித்தும் உள்ளது. குறிப்பாக காபூலில் உயர்மட்ட நபர்களை குறிவைத்து கொலை செய்யும் புதிய போக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் விதைத்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தனது படைகளின் அளவை 2,500 குறைத்துள்ளதாக பென்டகன் அறிவித்த 2 நாட்களுக்கு பின்னர் அண்மைய தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் மேற்கு சுலவேசி மாகாணத்தில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 56 உயர்வடைந்துள்ளதாக அந்நாட்டு பேரழிவு தணிப்பு நிறுவனம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது. 6.2 ரிக்டர் அளவிலான இந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு 820க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சுமார் 15,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியும் உள்ளனர். பசிபிக் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுவதை தாண்டி அதிக டெக்டோனிக் செயல்படுவதை கொண்ட இந்தோனேஷியா தொடர்ந்தும் பூகம்பங்களால் பாதிக்கப்படுகின்றது. கடந்த 2018 6.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமியினால் சுலவேசியில் உள்ள பாலோ நகரில் 1,000கணக்கான மக்கள் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பல முக்கிய செய்திகள். எலக்ட்ரிக் ஈல் எனப்படும் ஒரு வகை விலாங்கு மீனினம் தன் இரையை வேட்டையாட கூட்டாக சேர்ந்து மின்சாரத்தை வெளிப்படுத்தி தாக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த எலக்ட்ரிக் ஈல் மீன்கள் ஒன்றாக சேர்ந்து தன் உடலில் இருக்கும் மின்சாரத்தை வெளியிட்டு தன் இரையை தாக்குவதை அமேசான் வனப்பகுதிகளில் ஆராய்ச்சி மேற்கொண்டவர்கள் காட்சிப்படுத்தியுள்ளனர். அந்த காட்சியை பார்க்க அருமையாக இருந்தது. எலக்ட்ரிக் ஈல் மீன்கள் பொதுவாக தனித்து வாழ்பவை என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்கிறார் ஆராய்ச்சியாளர் கார்லோஸ் டேவிட் டி சாந்தனா. இது தொடர்பான ஆய்வு முடிவு எக்காலஜி அண்ட் எவல்யூஷன் என்ற சந்திக்கையில் பதிப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜேமரு மலையில் இருக்கும் எரிமலை வெடிக்க தொடங்கியுள்ளது. இதனால் ஜாவா தீவின் வான்பகுதியில் சுமார் 5.6 கிலோமீட்டர் உயரத்தை கடந்த அளவுக்கு சாம்பல் மற்றும் புகையை அது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தீவுதான் இந்தோனேஷியாவிலேயே அதிக அளவில் மக்கள் வாழும் தீவு. இதுவரை மக்கள் அப்புறப்படுத்துவதற்கான ஆணைகள் பிறப்பிக்கப்படவில்லை. எந்த உயிரிழப்புகளும் இதுவரை தெரியப்படுத்தப்படவில்லை. ஜேமரு மலைச்சரிவில் வாழும் கிராம மக்கள் இந்த வெடிப்பை குறித்து கவனமுடன் இருக்க வேண்டும் என தேசிய பேரிடர் நிவாரண படையினர் எச்சரித்திருக்கின்றார்கள். நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவக்கூடிய ஒரு புதிய ரக இலக்கு வைத்து தாக்கும் ஏவுகணையை வடகொரியா அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இது உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் என வடகொரியாவின் அரசு ஊடகம் குறிப்பிட்டிருக்கிறது. வடகொரியாவின் தலைவர் கிம் ஜோங் உன் மேற்பார்வை செய்த அணிவகுப்பில் இப்படிப்பட்ட சில ஏவுகணை கொண்டு வரப்பட்டன என வடகொரியாவின் அரசு ஊடகம் கூறியுள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக ஜோ பைடன் பதவியேற்கவுள்ள சில தினங்களுக்கு முன் வடகொரியா தன் ராணுவ பலத்தை காட்டும் வகையில் இந்த அணிவகுப்பை நடத்தியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய ஓபனில் விளையாடவுள்ள மொத்தம் 47 வீரர்கள் அடுத்த 2 வாரங்களுக்கு தங்களின் ஹோட்டல் அறைகளில் தனிமைப்படுத்தல் நடவடிக்கையை அவசியம் முன்னெடுக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை காலை ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அபுதாபி மற்றும் லாஸ் ஏஞ்சலிஸில் இருந்து விக்டோரியாவுக்கு பட்டாய விமானங்களில் சென்ற மூவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உள்ளமை அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அவர்களுடன் தொடர்புகளை பேணி 47 வீரர்களை அவர்களது ஹோட்டல் அறைகளில் தனிமைப்படுத்தல் நடவடிக்கையினை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்புடைய பேணிய வீரர்கள் தவிர்த்த மேலும் பலரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து வந்த வீரர்கள் ஸ்வெட்லானா குஸ்னெட்சோவா, மரியா சக்காரி, ஓன்ஸ் ஜபூர் மற்றும் பெலிண்டா பென்சிக் மற்றும் மோர்டா கோஸ்டியுக் ஆகியோர் அடங்குவர். இந்நிலையில் குறித்த இரு விமானத்திலும் வருகை தந்த விமானக்குழு உறுப்பினர்கள் ஒருவரும் மேலும் இருவரும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உள்ளதாக விக்டோரியா அதிகாரிகள் சனிக்கிழமையன்று தெரிவித்திருந்தனர். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் கடந்த சனிக்கிழமையன்று 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி தனது 2வது இன்னிங்ஸுக்காக 2 விக்கெட்டுகளை இழந்து 156 ஓட்டங்களை குவித்திருந்தது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணியானது ICC டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் கீழ் இலங்கை அணியுடன் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. கடந்த 14ஆம் தேதி காலி சர்வதேச மைதானத்தில் ஆரம்பமான தொடரின் முதல் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாடி தனது முதல் இன்னிங்ஸுக்காக அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 135 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தது. அதன் பின்னர் பதிலுக்கு தனது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து 127 ஓட்டங்களை குவித்திருந்தது. தொடர்ந்து போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டத்தில் 127 ஓட்டத்துடன் தனது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி மழை பாதிப்புக்கு இடையே கடந்த 2வது நாள் ஆட்ட முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 320 ஓட்டங்களை எடுத்திருந்தது. இந்நிலையில் 3வது போட்டியான சனிக்கிழமையன்று இங்கிலாந்து அணி தொடர்ந்தும் துடுப்படுத்தாடியது. ஜோரூட் 177 ஓட்டங்களை எட்டிய போது சர்வதேச டெஸ்ட் போட்டியில் 8000 ஓட்டங்களை கடந்த 7வது இங்கிலாந்து வீரர் என்ற சிறப்பையும் இவர் பெற்றிருந்தார். அபாரமாக ஆடிய அவர் தனது 4வது இரட்டை சதத்தை இந்த இன்னிங்ஸில் நிறைவு செய்ததுடன் ஆசிய கண்டத்தில் இரட்டை சதம் விளாசிய 5வது இங்கிலாந்து வீரர் மற்றும் இலங்கை மண்ணில் இரட்டை சதம் அடித்த முதல் இங்கிலாந்து வீரர் என்ற சாதனைகளையும் ஜோரூட் தன்வசப்படுத்தியிருந்தார். இதனால் 286 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் தனது 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை அணிக்கு ஆரம்ப வீரராக களமிறங்கி குசல் ஜனித் பெரேரா மற்றும் லஹிரு துரிமான ஆகியோர் நல்ல ஆரம்பத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அதன்படி அவர்கள் இருவரும் முதல் விக்கெட் இழப்புக்காக 101 ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டிருந்தனர். அதன் பின்னர் 38வது ஓவரின் 4வது பந்துவீச்சில் ஷாம் குரனின் பந்துவீச்சில் குசல் பெரேரா 62 ஓட்டங்களோடு ஜாக் வீச்சிடம் பிடி கொடுத்து ஆட்டமிழந்தார். இந்நிலையில் 61வது நிறைவில் இலங்கை அணி 2 விக்கெட்டுகளை இழந்து 156 ஓட்டங்களை பெற்றிருந்த போது வெளிச்சமின்மை காரணத்தினால் 3ஆம் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆடுகளத்தில் தீர்மான 76 ஓட்டங்களோடும் ஒப்புல் தனிய எதுவித ஓட்டமும் இன்றி ஆட்டமிழக்காதிருந்தனர். இலங்கை அணி இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்க்கவே இன்னும் 130 ஓட்டங்கள் எடுக்க வேண்டியிருப்பதால் தற்போதைய சூழலில் இங்கிலாந்து வலுவான நிலையில் உள்ளது. நேற்று போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டமாகும்.
அந்த செய்திகளுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டது செய்தி பார்வை.
ஆகி சொன்னால் தெய்வீகம்
மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே
நாளை
கடவுளும் காதலும் வேற இல்லை, இதுவரை பார்த்தவர் யாரும் இல்லை, முதன் முதல் இரண்டையும் பார்த்தவர் நான் தானே.
¡Gracias! இல்லாம உசிரையும் தரலாண்டா என்னோட எல்லா நீ தாண்டா. மழை தரலாம் புயல் தரலாம் எதிரினிலே தடை தரலாம் நண்பா மோதி நீயே வெல்வாய். அனுப்பிடவும் யாரும் இல்லை அழுத்திடவோர் உறவும் இல்லை நண்பா அன்னை போல் வந்தாய்.
தேடி தேடி பார்த்தோமே பேசமைப்பு
in the வீட்டின் மேல் விண்மீனொன்று ஏன் விடிந்தாலும் போகாமல் காவல் காக்கிறது. நான் காய்ச்சும் வெண்பாலெல்லாம் ஏன் எப்போதும் தப்பாமல் பொங்கி போகிறது. வானம் என்பதே எல்லை, எங்கும் போகலாம், வானவில்லிலே ஊஞ்சல் கட்டியாடலாம்.
நீரோடை மீனுக்கு கரை மேலாசை வந்தது, இனி என்ன புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோடு நான் நடந்தால் எல்லாம் பேரழகு. மழை வீழும் இளமாலையோ இசையில்லா இடைவேளையோ என்னோடு நீ நடந்தால் இன்பம் என் உலகு. உன்னோடு மட்டும்தான் என் நேரம் எனது, உன்னோடு மட்டும்தான் மெய் பேசும் மனது. மனிதரின் மொழி கேட்டு கேட்டு இதயம் பழுதாய் உனதமை என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே. அலை மோதும் கரை மீதிலோ மணல் பாதம் சுடும் போதிலோ உன்னோடு நான் நடந்தால் மண்ணே பூச்சிறகு. கரைகின்ற அடிவானமோ குறையாத பெருந்தூரமோ என்னோடு நீ நடந்தால் இன்பம் என் உலகு. என் தாயின் கருவில் என்னோடு பிறந்தாய், என் வாழ்வின் முடிவில் என்னோடு இருப்பாய். உறவுகள் வந்து சேர்ந்தான் இலையாய் அதற்குணக்கொரு நன்றி சொல்ல முதல் முறையாய். என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே, தனிமையே, என் இனிய தனிமையே. காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, எம் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா. அடியானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கை கூத்த போல, கனவுக்குள்ளே அவட வச்சேனே. என் கண்ண ரெண்ட திருடி போனாளே, புல்லாங்குழல கையில் தந்தாளே, என் மூச்சு காத்த வாங்கி போனாளே. இப்ப கடைசியில் நின்னேன், முத்தெடுக்க போனா உன் மூச்சடங்கும் தன்னா, காதல் முத்தெடுத்த பின்னா மனம் பித்தமாகும் பெண்ணா. அவ கைய விட்டு தாம் போயாச்சு, கண்ணு ரெண்டுமே பொய்யாச்சு, காதல் என்பது வீண் பேச்சு, மனம் ஒன்னாலே புண்ணா போச்சு. காதல் பாத கல்லு முள்ளுடா, அது கடந்து போன ஆளே இல்லடா. காதல் ஒரு போத மாத்திர, அத போட்டு கிட்ட மூங்கில் யாத்திர. எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, காயமாச்சும்மா, எம் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா. நெஞ்சில் ஓட்ட போட்ட பின்னும் மனம் ஒன்ன பத்தி பாடும். வந்து போனதாறு ஒரு நந்தவன தேரு, நம்பி நொந்து போன பாரு அவ பூ இல்லனாரு. என்ன திட்டம் போட்டு நீ திருடாது, எட்ட நின்னு நீ வருடாது, கட்டு ரொம்ப போல் நிருடாதே, மனம் தாங்காதே தாங்காதே. வானவில்லின் கோலம் நீ அம்மா, எவ்வானம் தாண்டி போனதெங்கம்மா, காதல் இல்லா ஊரு எங்கடா, என்ன கண்ணை கட்டி கூட்டி போங்கடா.
மாயம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, எம்பட்டாம் பூச்சி சாயம் போச்சம்மா, அடியானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கை குட்ட போல, கனவுக்குள்ள அவளை வச்சேனே, என் கண்ணு ரெண்டு திருடி போனாளே, புல்லாங்குழல கையில் தந்தாளே, என் மூச்சு காத்த வாங்கி போனாளே.
சொத்துக்கள் உன்னில் ஏராளம், அசத்த இரவு காடு இலையை தேடு தீய தீயரா தீயே